ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தே எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். பிரிவு 8 இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீரெங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலைசாய்க்கு கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்காகவும் அடுத்தவருக்காகவும் வாழ்வோம். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 21 தேதி யூடியூப் சேனலிலே ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்திருந்தார்கள். பிளைண்ட் பாய் ஹெல்ப்ஸ் பேட் என்று அந்த யூடியூப் சேனலில் வந்த அந்த வீடியோவிற்கு தலைப்பிட்டிருந்தார்கள். இது ஏற்கனவே ஒரு படத்தில் வந்த காட்சி. அதை சரியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை அங்கே பதிவிறக்கம் செய்திருந்தார்கள். அங்கே அந்த வீடியோவில் என்ன காணப்பட்டது என்று சொன்னால், ஒரு கண் பார்வையற்ற சிறுவன் ஒருவன் தன்னுடைய பள்ளி முடிந்தவுடன் அங்கே இருக்கிற ஒரு மேஜையிலே அமர்ந்திருப்பான். அவன் தன்னுடைய தந்தை வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்போது அந்த சிறுவனுடைய காதுகளிலே பறவைகளுடைய சத்தம், மரங்களுடைய அசைவில் ஏற்பட்ட இரைச்சல் சத்தம், அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருந்த வாகனங்களுடைய சத்தம் என்று ஒன்றன் பின் மற்றொன்றாக அவன் காதுகளுக்கு இனிமை கொடுத்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் அவன் பார்க்க முடியாது, காதால் மட்டுமே கேட்டு அதை உள்ளுற உணரக்கூடிய ஒரு மாணவனாக அவன் அங்கே இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய காதிலே ஒரு சின்ன சத்தம் ஒன்று கேட்கிறது. என்னவென்றால், ஒரு குருவி, அது பிறந்த குருவியாக சின்ன குருவியாக இருக்கிறது, அது எங்கோ இருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சத்தமாக அவனுடைய காதுக்கு எட்டுகிறது. அந்த கண் பார்வையற்ற சிறுவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தான் உட்கார்ந்திருந்த அந்த இடத்திலிருந்து தட்டு தடுமாறி தவழ்ந்து சென்று எங்கே இந்த சத்தம் வருகிறது என்பதை அவன் உன்னிப்பாக கவனிக்கிறான். அங்கும் இங்குமாக கைகளை வைத்து தடவி தேடி இறுதியாக அந்த குருவி கீழே கடந்த இடத்திலே அவனுடைய கைப்படுகிறது. அந்த குருவியை கடித்து விட வேண்டும் என்று அருகிலே பூனை சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது. இவன் கண் பார்வையற்றவனாக இருப்பதால் அந்த பூனையை காண முடியாததால் என்ன செய்கிறான் என்றால், அருகில் ஏதாவது கைகளில் தென்படுகிறதா, அதை வைத்து விரட்டி விடலாம் என்று அவன் விரும்புகிறான். அப்படியே அந்த பூனையை விரட்டி அடிக்கிறான். இறுதியாக அந்த சின்ன குருவியை தன்னுடைய கையிலே எடுத்து அந்த குருவியினுடைய வாயிலே வைத்து பார்க்கிறான். இது குருவிதானா இல்லை வேறொன்றுமா என்று அவன் அந்த இதை அடையாளம் கண்டு கொண்டு என்ன செய்கிறான் என்று சொன்னால், எங்கே இந்த குருவியினுடைய கூடு இருக்கிறது என்று தேடுகிறான். இந்த குருவியோடு பிறந்த இன்னும் 4 சின்ன குருவிகள் என்ன செய்கிறது என்றால் கத்திக்கொண்டே இருக்கிறது. அந்த கத்தும் சத்தமும் இந்த குருவியின் சத்தமும் ஒன்றாக இருப்பதை உணர்ந்து கொண்ட அந்த பார்வையற்ற சிறுவன் எங்கிருந்து சத்தம் வருகிறது என்பதை அவன் கேட்டுவிட்டு அருகில் இருந்த மரத்தின் மேலே இருந்த கூண்டிலிருந்து தான் இந்த குருவி கீழே விழுந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, கண் பார்வையற்றவனாக இருந்தபோதும் கூட மரத்திலே மெதுவாக ஏறுகிறான். அப்பொழுது அந்த சின்ன குருவியை தன் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு மெதுவாக படிப்படியாக ஏறுகிறான். ஏறி அந்த கூண்டிலே இந்த குருவியை வைத்து விடுகிறான். அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. அது ஆனந்தத்தின் சத்தமாக அவன் கேட்டவுடன் முகத்திலே புன்முறுவல் பூக்கிறான், சிரிக்கிறான், ஆனந்தம் கொள்கிறான். ஒரு உயிரை காப்பாற்றி விட்டோம் என்று அவன் மன நிறைவு அடைகிறான். உடனடியாக அவனுடைய தந்தையினுடைய குரல் கேட்கிறது, எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அவன் மரத்திலிருந்து வேகமாக குதித்து விடுகிறான். குதித்து இதோ வந்து விட்டேன் என்று ஓடோடி அவனுடைய தந்தையை போய் பார்க்கிறான். தந்தை கேட்கிறார், இவ்வளவு நேரம் எங்கே போனாய், உன்னை தேடி கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், நான் இப்படியாக ஒரு குருவிக்கு இப்பொழுதுதான் உயிர் கொடுத்து விட்டு வருகிறேன். அது கீழே விழுந்து இறக்கும் தருவாயில் இருந்தது. பூனை அதை கடிக்க வருகின்றது போல சத்தம் கேட்டது. எனவே நான் தட்டு தடுமாறி சென்று அந்த குருவியை சரியான அதனுடைய வீட்டிலே சேர்த்து விட்டு வந்து விட்டேன் என்று சொன்னவுடன் தந்தை திட்டுகிறார், உனக்கு அறிவு இருக்கா, ஏற்கனவே உனக்கு கண்ணு தெரியாது, நீ எங்கேயாவது போய் விழுந்துட்டினா நான் என்ன பண்ணுறது என்று அவர் திட்டுகிற பொழுது அந்த சிறுவன் சொல்லுகிறான், இத்தனை நாட்களாக கண் தெரியாமல் இருந்த எனக்கு கடவுள் எந்தவித ஆபத்தும் கொடுக்காமல் வழி நடத்தி இருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் வழியாக எனக்கு வாழ்வு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், என் கண் முன்பாக வாழ்வை இழந்து கத்தி கொண்டிருந்த அந்த குருவிக்கு வாழ்வு கொடுத்தது தவறா என்று அவன் தந்தையிடத்திலே கேட்கிறான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய இறைவார்த்தையினுடைய பின்னணியில் சிந்திக்கின்ற பொழுது இரண்டே இரண்டு கேள்விகளை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். ஒன்று, ஆண்டவருக்காக நாம் நேரம் ஒதுக்குகிறோமா அல்லது ஆண்டவருக்காக வாழ்கிறோமா? இரண்டாவதாக, அடுத்தவருக்காக வாழ்கிறோமா அல்லது அடுத்தவருடைய நலனை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கிறோமா? இந்த இரண்டு கேள்விகளுடைய பின்னணியில்தான் முதல் வாசகமும் நற்செய்தியும் மிக தெளிவான ஒரு புரிதலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிரந்தரமானது என்று நினைக்கிறோம், எல்லாம் நிலையானது என்று நினைக்கிறோம், யாரும் எதையும் என்னிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று சிந்திக்கிறோம். என்னிடம் பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, காசு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, மாளிகை இருக்கிறது, சொந்தங்கள் இருக்கிறார்கள், நட்புகள் இருக்கிறார்கள் என்று நம்மை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கி வைத்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே குளிர்காயிர மக்களாக நாம் வாழுகிறோம். ஆனால் கடவுள் அதை விரும்புவது கிடையாது. எங்கே வாழ்வு இருக்கிறது என்பது ஆண்டவர் நமக்கு பல நேரங்களிலே குறித்து காட்டியிருக்கிறார். என்னிடத்திலே வருபவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்ற சிந்தனை தெளிவையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் காட்டக்கூடிய மாயைக்குள்ளே நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். சாத்தானுடைய செயல்களுக்குள்ளே நீங்கள் சிக்கி தவித்து விடக்கூடாது. இந்த உலகம் கொடுக்கிற எல்லையற்ற கண் துடைப்பு மிக்க மகிழ்ச்சிக்குள்ளே அல்லது குறைந்த நேர மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் சிக்கி சின்னாபின்னமாக சீரழிந்து விடக்கூடாது என்பதிலே கடவுள் கண்ணும் கருத்துமாக பல்வேறு விதமான காரியங்களை நமக்கு முன்பாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவற்றையெல்லாம் இந்த கண்ணால் பார்க்க முடியாத பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே 4:14 இறைவார்த்தையிலே இந்த மனித வாழ்வு என்பது நிலையற்றது, நிரந்தரமற்றது, இந்த மனித வாழ்வு என்பது ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாத தூசிக்கு சமமானது என்பதை இவ்வாறாக சொல்லுகிறார். நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகைக்கு ஈடானவர்கள் மனித வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த வாழ்வு என்பது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கொடுத்த பிச்சை, அவ்வளவுதான். இந்த வாழ்வு என்பது ஆண்டவர் நமக்கென கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை, அவ்வளவுதான். இந்த வாழ்வு என்பது ஆண்டவரால் மட்டுமே உறுதியாக நமக்கு வழங்கப்பட்ட ஒரு முறை, அவ்வளவுதான். நாம் என்ன நினைக்கிறோம், என்னால் தான் வாழ்கிறேன், என்னுடைய திறமையால் தான் வாழ்கிறேன், எனக்கானவற்றை கொண்டுதான் வாழ்கிறேன் என்று நாம் மீண்டும் 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 யோசிப்பதால் என்னவோ ஆண்டவரையும் மறந்து விடுகிறோம், அடுத்தவரையும் மறந்து விடுகிறோம். இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே ஆபிரகாமை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவரோடு உரையாடுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு. எனக்கு விவிலியத்திலே பிடித்த மிக அழகான ஒரு பகுதி இந்த பகுதி. அடிக்கடி எடுத்து வாசித்து பார்ப்பேன். எப்படி ஒரு சாதாரண எளிய மனிதன் ஆண்டவரிடத்திலே பேசக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் எங்கே ஆபிரகாமுக்கு நான் சொல்லாமல் போனால் ஆபிரகாம் என் மீது கோபித்துக் கொள்வானே, ஆபிரகாம் என் மீது கோபப்படுவானே என்று எண்ணி என்ன சொல்லுகிறார் கடவுள், நான் எப்படி ஆபிரகாமிடம் இருந்து இதை மறைப்பேனோ என்று சொல்லுகிறார் கடவுள். இந்த அளவு ஆபிரகாமின் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று சொன்னால் ஆபிரகாம் எந்த அளவு ஆண்டவரை அன்பு செய்திருப்பார், அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பார், அவருக்கு உகந்தவற்றை தேடியிருப்பார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருப்பார் என்று பாருங்கள். அதாவது சோதோம் நகரை அழிப்பதற்காக அங்கே ஆண்டவர் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, தூதர்களை அனுப்புகின்ற பொழுது அங்கே ஆபிரகாம் இதை பார்த்து ஆண்டவரிடத்திலே உரையாடுகிற, பரிந்து பேசுகிற, ஜெபிக்கிற, வேண்டுகிற ஒரு நிகழ்வு தான் இன்றைய முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆபிரகாமனுடைய உரையாடலை பாருங்களே. ஆண்டவரே, நீங்கள் நீதி உள்ளவர், அன்பு செய்பவர், இரக்கம் உள்ளவர், கருணை காட்டக்கூடியவர், எல்லா உயிர்களையும் அன்பு செய்து வாழ்வை கொடுப்பதற்காக நீர் எங்களை படைத்திருக்கிறீர் அப்பா. ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை உன்னிடத்திலே வைக்கிறேன். இந்த சோதோம் நகரை நீ அழிக்க போகிறீரே, அங்கே ஒரு 50 நீதிமான் இருந்தால் அதை அழிக்காமல் விட்டு விடுவீரோ? 45 இருக்கும் பொழுது விட்டு விடுவீரோ? தூசியும் சாம்பலுமான நான் என் ஆண்டவரோடு பேச துணிந்து விட்டேன். ஏனென்றால் கடவுள் ஆபிரகாமை பேச விட்டு பார்க்கிறார், அழகு பார்க்கிறார். ஆபிரகாம் என்ன கேட்க போகிறான், கேட்கட்டும் பார்ப்போம், என்னோடு அவன் பேசட்டும், பேசுகிற பொழுது அவன் மனதில் இருப்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று ஆண்டவன் அவனை பேச விடுகிறார். எனவே அவன் இன்னுமாக என் ஆண்டவரோடு பேச நான் துணிந்து விட்டேன், துணிந்த அடியானாக நான் இருக்கிறேன் என்று 40, 30, 20, 10 என்று ஆபிரகாம் அங்கே வந்து நிற்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், 10 நீதிமான் இருந்தால் ஆண்டவரே நீர் விட்டு விடுவீரோ என்று. இப்படியாக வாழ்வை மற்றவர்களுக்கு பெற்று கொடுக்கிற ஒரு வேண்டுதலை அங்கே ஆபிரகாம் செய்வதாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எப்படி ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது அதைத்தான் இங்கே பார்க்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவருக்காகவும் வாழ்ந்தார், அடுத்தவருக்காகவும் வாழ்ந்தார். ஆண்டவர் சொன்னவற்றை எல்லாம் தனது உள்ளத்திலே ஏற்று வாழ கற்றுக்கொண்டார். அதே போன்று ஆண்டவர் எதை அடுத்தவர் வாழ்விலே நீ செய்ய வேண்டும் என்பதை தீர்க்கமாக சொன்னாரோ அவற்றை செய்தும் காட்டிய ஒரு நல்ல உள்ளத்தினர்தான் இங்கே ஆபிரகாமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் தொடக்க நூலிலே 12:1-9 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஆபிரகாமினுடைய அழைப்பை அங்கே பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அதே போன்று தொடக்க நூல் 15:1 இறை வார்த்தையிலே இவ்வாறாக பார்க்கிறோம். ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இப்படி வருகிறது. அதை அடுத்து தொடக்க நூல் 17:4 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை. அவருடைய நம்பிக்கை வாழ்வினால்தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், அதை நீதியாக அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் அல்லவா. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவா என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தொடக்க நூல் 21:22 இறை வார்த்தையிலே, நீ செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்மோடு இருக்கிறார். நீ செய்கிற யாவற்றிலும் கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்றால் அவர் செய்தது 2 தான். ஒன்று ஆண்டவருக்காக வாழ்ந்தார், இன்னொன்று அடுத்தவருக்காக வாழ்ந்தார். இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிற பொழுது இயேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தியாளர் 5:7 7 வரை ஏறக்குறைய இந்த 2 முழுவதுமாக மழை பொழிவின் தன்மையாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேறு பெற்றோர் பட்டியலிலிருந்து ஆரம்பித்து இருவகை அடித்தளங்கள் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு போதனைகளை, சட்டத்திட்டங்களை, செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அங்கே சொல்லிவிட்டு இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே அவர் செய்ததை, சொன்னதை, பார்த்ததை, கேட்டதை அறிந்தவர்கள் இயேசுவை பின்பற்ற வருகிறார்கள். அந்த பகுதியை தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே இயேசு சொன்னவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை பின்பற்ற விரும்பியவரைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் இருக்க மானின மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்றால் இந்த இயேசு கிறிஸ்து இரு கரங்களை விரித்து கல்வாரி மலையிலே நமக்காக இன்னுயிரை கொடுக்க போகிறார். அவருடைய வாழ்வு என்பது அவருக்கானதல்ல, அது அடுத்தவருக்கானது. தன்னை அழைத்த கடவுளுக்கு பிரமாணிக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கானது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது இந்த தலை சாய்க்க கூட இடமில்லை என்கிற இறை வார்த்தை. பிரியமானவர்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள். மத்தேயுவின் செய்தி 5-7 வரை உள்ள அந்த அதிகாரங்கள், 2 அதிகாரங்களை வீட்டில் தயவு செய்து உட்கார்ந்து மெதுவாக வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த 2 அதிகாரங்களை நீங்கள் வாசித்தார்களே போதும், எத்தகைய கிறிஸ்தவ வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்பதை அங்கே இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிடுகிறார். பேறு பெற்றோர், ஆணையிடுதல், அரசியல், நோம்பிருத்தல், இறைவேண்டல், உண்மை செல்வம், தீர்ப்பளித்தல், போலி இறைவாக்கினர், சொல்லும் செயலும் இருவகை அடித்தளங்கள், உப்பும் ஒளியும் என்று பல்வேறு தலைப்புகளின் கீழ் இந்த 2 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால் இந்த முழுமையான நற்செய்தி பகுதி 2-2 தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. 1, ஆண்டவருக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்காக வாழ்வது. இன்னொன்று, ஆண்டவரால் படைக்கப்பட்ட சாயலான மனிதனை நாம் அன்பு செய்து அவனுக்கு உரியவனாக வாழ்வது. அதாவது ஆண்டவருக்கு உரியவற்றை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆண்டவருக்கு உரியவராக நாம் வாழுகிறோம். அடுத்தவருடைய தேவையை அறிந்து செயல்படுகிற பொழுது நாம் அடுத்தவருக்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய மனிதர்களாக வாழுகிறோம் என்பதுதான் இன்றைய நாளிலே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற மாபெரும் செய்தியாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிறது மிகப்பெரிய சிக்கல். மார்க்கு நற்செய்தி 3:13-15 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே தன்னுடைய சீடர்களை திருத்தூது பணிக்காக அங்கே ஏசு அழைத்த பொழுது சீடரனுடைய மகத்துவத்தை எப்படி அவர் எண்பித்து காண்பிக்கிறார்? தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கும். இந்த மூன்றையும் நன்றாக கவனியுங்களே. தம்மோடு இருப்பது, ஆண்டவருக்காக இருப்பது என்பது தம்மோடு இருந்தால் மட்டும் முடியும். நற்செய்தியை பறைசாற்றுவதும் யாரை பற்றி? ஆண்டவரை பற்றி. ஆண்டவரை பற்றி பறைசாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். 3வதாக, பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருப்பது என்பது எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் விடுதலை வாழ்வை கொடுப்பது. இந்த விடுதலை வாழ்வு எங்கே இருக்கிறது? ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. அவருக்கு உரியவராக வாழ்ந்தால் அல்லவா அந்த விடுதலை வாழ்வு கிடைக்கும். இதுதான் உண்மையானது. தம்மோடு இருப்பதும் நற்செய்தியை பறைசாற்றுவதும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருப்பதும் என்பதும் கூட ஆண்டவருக்காக வாழ்வது, அதை அடுத்தவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது. ஆனால் அன்பு கூறியவர்களை, சற்றாழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னார், ஆண்டவர் கொடுத்த இந்த அழகான வாழ்வை நாம் இழந்து போயிருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம், இழப்பின் மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையிலும் உண்மை. லூக்கா செய்தி 19:10 இறை வார்த்தையிலே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா. இந்த இழந்து போன மக்கள் கூட்டமாக இருக்கிற நம்மை மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அபிஷேகத்தால் நிரப்ப அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அவற்றிலிருந்து நழுவி கழுவப்பட்ட மக்களாக நாம் மாறுகிறோம் என்பதுதான். 4 வகையான பின்னணியிலே பண்பு கொண்டவர்களாக இப்பொழுது இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படிப்பட்ட 4 வகை மனிதர்களாக நாம் இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் கடவுளுக்கும் அயலாருக்கும் ஏற்றவர்களாக அல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை பார்க்கிறோம். 1வதாக, கண்ணுக்கு களிப்பினை தேடுவோராக, அதாவது கண் வழியாக எதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை தேடுகிற மனிதர்கள். 2வதாக, நொண்டி சாக்கு சொல்லி அலைந்து திரிபவர்கள், எதற்கெடுத்தாலும் நொண்டி சாக்கு சொல்பவர்கள். 3வதாக, மனித நேயத்தை மழுங்கடிப்பவர்கள், அதாவது சட்டம், மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், தேவையில்லா பிரச்சனைகள், அடுத்தவர் மீது குறை சொல்லுகிற பழக்க வழக்கங்கள், அடுத்தவரை சுட்டி காட்டுகிற குணம், இவற்றின் வழியாக மனிதத்தை உயர்த்தாமல் மனிதத்தை மிதித்து வாழுகிற பண்பு உடையவர்கள். இறுதியாக, தான் என்ற அகந்தைக்குள்ளே சிக்கி தவிப்பவர்கள். இந்த நான்கு வகையான மனிதர்களில் நீங்களும் நானும் இன்று இருப்பதால் தான் நம்மால் ஆண்டவருக்காகவும் வாழ முடியவில்லை, அடுத்தவருக்காகவும் வாழ முடியவில்லை. இதைத்தான் லூக்கா நற்செய்தி 9:58 இறைவார்த்தையிலே, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்க முடியாது. ஒன்னும் ஆத்துல இருங்க இல்ல சேத்துல இருங்க, எங்கேயாவது ஒரு சைடு தான் இருக்க முடியும். நான் இங்கேயே இருப்பேன், அங்கேயே இருப்பேன், நான் ஆண்டவருக்குரிய வாழ்க்கையும் வாழ்வேன், நான் இச்சைக்குரிய வாழ்க்கையும் வாழ்வேனா? யாரை ஏமாற்றுகிறோம்? நம்மே நாம் ஏமாற்றுகிறோம், கடவுளையும் நாம் ஏமாற்றுகிறோம். ஆனால் கடவுளை ஏமாற்றலாம் என்று நினைக்காதீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அல்லவா? எனவே அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஆழமாக அலசி பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் நம்மை குறித்து நம்மை சிந்திக்க விடுவதே கிடையாது, அதுதான் உண்மை. ஆண்டவரை குறித்த பார்வைக்குள்ளே நம்மை ஈடுபடுத்துவதோ அல்லது என்னை நான் முழுவதுமாக ஒரு இடத்திலே அமர்ந்து நான் யார், கடவுள் எனக்கென்ன கொடுத்தது என்ன, நான் எப்படிப்பட்ட வாழ்வு வாழுகிறேன், நான் ஆவிக்குரிய வாழ்வு தான் வாழுகிறேனா அல்லது ஆவியில் முழுவதுமாக நிரப்பப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேனா என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து தியானிக்க கூடிய சூழலை இந்த உலகம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பது கிடையாது. காரணம், எப்படி சேற்றுக்குள்ளே ஒரு மிருகம் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது அந்த சேற்றினுடைய ஊறுதலிலே ஆனந்தம் காண்கிறதோ, அதே போன்று நாம் இந்த உலக காரியங்களுக்குள்ளே ஊறி போய்விட்டு இந்த உலக காரியங்கள் தான் கடவுள் எனக்கென கொடுத்தது என்று சொல்லி அந்த ஊறிய மனப்பான்மைக்குள்ளே இன்னும் ஊறி போகிறோமே ஒழிய நாம் ஊன்றி நிற்பது தவறு என்பதை கடவுள் உணர்த்தியும் கூட அவற்றிலிருந்து வெளியே வர முடியாத, வெளியே வந்து கடவுளை சந்திக்க முடியாத பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது கசப்பான உண்மைதான். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதைத்தான் 1 Kings 18:21 இறைவார்த்தையிலே மிக தெளிவாக ஆகாபினுடைய வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லிவிட்டார். ஆண்டவர்தான் கடவுள் என்றால் பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் பின்னே செல்லுங்கள். அங்கே கடவுளும் எனக்கு வேண்டும், கடவுளுடைய படைப்பும் எனக்கு வேண்டும் என்று சொல்லாதீர்கள். கடவுள் வேண்டும் என்றால் கடவுளோடு போங்கள், கடவுளுடைய படைப்பு தான் எனக்கு முக்கியம் என்றால் அதோடு போங்கள். ஏனென்றால் ஒன்று வாழ்விற்கான வழி, மற்றொன்று சாவிற்கான வழி. வாழ்வை தேர்ந்தெடுப்பதற்கு தான் கடவுள் அழைத்திருக்கிறாரே ஒழிய சாவை தேர்ந்தெடுக்க கடவுள் அழைக்கவில்லை. மாறாக கடவுளை தேர்ந்தெடுத்து போகிற பயணத்திலே கடவுள் உண்மையாக நம்மை மகிழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக மாற்றுகிறார் என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இன்று நற்செய்தியிலே இறந்தவரை பற்றி அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் சொல்லுகிறார், இன்னொருத்தர் எங்கு சென்றாலும் நான் வருவேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? இந்த இரண்டும் தான் நாம் வாய் வார்த்தையில் சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவரிடத்திலே முழுமையான மனதோடு சென்று அவரிடத்திலே தஞ்சம் புகுறோமா என்பது அவரவரை பொறுத்தது. ஏனென்றால் இன்றைய உலகம் கணினி, தகவல் தொடர்பு சாதனங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வீடியோ பதிவுகள் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதில் எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது தீயது, எது நலமான வாழ்வை கொடுப்பது, எது இருளானது, எது ஒளியானது என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. எனவேதான் குருடரே இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியுமா? கடவுள் கேட்டது. குருடரே இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியுமா? அப்படிதான் இன்றைய சமூகம் இருக்கிறது. பெற்றோர்கள் எல்லாம் குருடர்களாக இருக்கிறோம், எப்படி பிள்ளைகள் மட்டும் நல்லவர்களாக இருப்பார்கள்? பெற்றோர்கள் எல்லாம் தேடி தேடி எது ஆண்டவருக்கு உகந்ததில்லையோ அதை தேடி தேடி போகிறோம், பிள்ளைகளும் தேடலை அங்கேதான் வைக்கிறார்கள். உங்களுடைய உள்ளம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய செல்வம் இருக்கும், உங்களுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? நம்முடைய செல்வம், ஒப்பற்ற செல்வம் இயேசு என்றால், புனித பவுலை போன்று என் செல்வம் ஒப்பற்ற செல்வம் இயேசு என்றால் நம்முடைய உள்ளம் இயேசுவை நோக்கி இருக்கும். அப்பொழுது ஆண்டவருக்காக நாம் வாழுவோம், அடுத்தவரிடத்திலே அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அடுத்தவருக்காகவும் நல்ல சமாரியனாக நாம் வாழ முற்படுவோம். சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியது, ஆண்டவருடைய திட்டம் என்பது மிகப்பெரியது, ஆண்டவருடைய விருப்பம் என்பது மிகப்பெரியது, ஆண்டவருடைய செயல் திட்டங்கள் என்பது மிகப்பெரியதும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எரேமியா புத்தகத்திலே சொல்வது போல கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல, மாறாக நல்வழிப்படுத்தி மனமாற்றத்திற்கான திட்டங்கள். அவற்றுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது குருந்தியிருக்கிறது முதல் திருமுகத்திலே 6:11 இறைவார்த்தையிலே பார்ப்பது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவராய் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள் என்று பவுல் அன்று குறிந்து நகர் மக்களை பார்த்து சொன்ன அந்த தூய வாழ்வு நம்மிடத்தில் வருகிற பொழுது நாம் ஆண்டவருக்காகவும் அடுத்தவருக்காகவும் நம் வாழ்வை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் ஆசிர்வாதம் இதுதான். குருந்தியர் கழுதிய முதல் திருமுகம் 8:6 இறை வார்த்தையிலே, நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன, அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து, அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் வாழுகின்றோம். ஆமீன்.